ஓம் சாந்தி. 16/7/2025. இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய ஜீவன் முக்தியின் வள்ளலாக இருப்பவர் உங்களுடைய தந்தையாக ஆகிவிட்டார். நீங்கள் அவருடைய குழந்தைகள். ஆகவே உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும் கேள்வி. எந்த குழந்தைகளுடைய புத்தியில் பாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது? பதில், யாருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய புத்தியில் நிலையாக நினைவு இருக்க முடியாது. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் யாரை நினைவு செய்வார்கள்? யார் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். தந்தை அவரே வந்து தன்னுடைய மற்றும் தனது வீட்டின் சரியான அறிமுகத்தை கொடுக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருள் எப்பொழுதும் குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கும். நாம் ஆத்மாக்கள், நமது வீடு நிர்வாண தாமம், மூலவத்தனம். மேலும் பக்தியில் மனிதர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தாலும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது கூட தெரியாது. சுகம் துக்கம் எதிரில் இருக்கிறது என்பது கூட தெரியாது. யாகம் ஜபம் தானம் புண்ணியம் செய்தும் கூட படிப்படியாக கீழே இறங்கிவிட்டனர். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துவிட்டது. எனவே பக்தி முடிந்துவிட்டது. மணியடிப்பது, மேளம் கொட்டுவது போன்ற சூழ்நிலைகள் முடிந்துவிட்டது. புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லவா? புதிய உலகம் தூய்மையான உலகம். குழந்தைகள், உங்கள் புத்தியில் சுகதாமம் இருக்கிறது. சுகதாமத்தை சொர்க்கம் எனவும் துக்கமான உலகத்தை நரகம் எனவும் அழைக்கிறோம். மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். ஆனால் அந்த உலகத்திற்கு யாரும் போக முடிவது இல்லை. நான் இங்கு பாரத தேசத்தில் வந்து குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்கிறேன் என தந்தை கூறுகிறார். பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. நிராகாரமானவர் அவசியம் சாக்கார ரூபத்தில் வர வேண்டும் அல்லவா? ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதுவும் செய்ய முடியாது அல்லவா? ஷரீரம் இல்லை என்றால் ஆத்மா தனியாக அலைந்து கொண்டிருக்கும். சில நேரம் வேறு ஒருவரின் ஷரீரத்தில் பிரவேசமாகிவிடும். சில ஆத்மா நல்லதாக இருக்கும், சில ஆத்மா குழப்பம் ஏற்படுத்தி ஒரே அடியாக புத்தியை கெடுத்துவிடும். ஆத்மாவிற்கு ஷரீரம் அவசியம் வேண்டும் அல்லவா? அதே போன்று பரமபிதா பரமாத்மாவிற்கும் ஷரீரம் இல்லை என்றால் பாரதத்தில் வந்து என்ன செய்வார்? பாரதம் அழியாத கண்டம். சத்தியுகத்தில் ஒரே ஒரு பாரத கண்டம் இருந்தது. மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்துவிடும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. மனிதர்கள் பிற்காலத்தில் ஆதி சனாதன ஹிந்து தர்மம் என கூறிவிட்டனர். உண்மையில் ஆரம்பத்தில் ஹிந்து தர்மம் இல்லை. தேவி தேவதைகள் இருந்தனர். ஐரோப்பாவில் இருப்பவர்கள் தன்னை கிறிஸ்தவர்கள் என கூறுகிறார்கள். ஐரோப்பிய மதம் என கூறுவது இல்லை. இங்கு இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் தன்னை இந்து மதத்தினர் என கூறுகிறார்கள். எந்த தேவதை தர்மம் சிரேஷ்டமாக இருந்ததோ அதே தர்மம் 84 பிறவிகளில் வந்து தாழ்ந்த தர்மமாக ஆகிவிட்டது. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இங்கு வருவார்கள். நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் நமது தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பது பொருளாகும். அவர்கள் இங்கு வந்து அமர்ந்தாலும் அவர்களுக்கு எதுவும் புரியாது. அங்கு பிரஜைகளிலும் கூட குறைவான பதவியை அடைவார்கள். அனைவரும் சுகம் அமைதியை விரும்புகிறார். அது சத்தியுகத்தில்தான் கிடைக்கும். அனைவரும் சுகதாமத்திற்கு செல்ல முடியாது. அனைத்து தர்மத்தினரும் அவரவர் நேரப்படி வருவார்கள். அநேக தர்மங்கள் இருக்கிறது. மரம் வளர்ச்சி அடைகிறது. முக்கிய ஆதாரமாக தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. பிறகு மூன்று பிரிவுகள் உருவாகின்றன. சொர்க்கத்தில் அவ்வாறு இருப்பதில்லை. துவாபர யுகத்திலிருந்து புதிய தர்மம் வெளிப்படுகிறது. இதைதான் பல்வேறு விதமான மனித உலக மரம் என கூறப்படுகிறது. விராட ரூபம் தனிப்பட்டது. இது பலவிதமான
மனித உலக மரமாகும். விதவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். எத்தனை தர்மங்கள் இருக்கிறது என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சத்தியுக துவக்கத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது, புதிய உலகமாக இருந்தது. பாரதம் பழமையான பூந்தோட்டமாக இருந்தது என வெளிநாட்டினரும் அறிந்துள்ளார்கள். பெரிய செல்வந்த நாடாக இருந்தது. எனவே பாரதத்திற்கு அதிகமான மரியாதை கிடைக்கிறது. யாரேனும் செல்வந்தர் ஏழையாக ஆகிவிட்டால் அவர் மீது இரக்கப்படுவார்கள். பாவம், இந்த பாரதத்திற்கு என்னவாகிவிட்டது? இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. அனைவரையும் காட்டிலும் இரக்க மனமுடையவர் இறைவன் என கூறுகிறார்கள். மேலும் அவர் பாரதத்தில்தான் வருகிறார். ஏழைகளின் மீது செல்வந்தர்கள் அவசியம் இரக்கப்படுவார்கள் தானே? இந்த தந்தை எல்லையற்ற செல்வந்தர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்கக்கூடியவர். நீங்கள் யாருடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் என்ற போதை வேண்டும். நாம் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள். அவரைதான் ஜீவன் முக்தியின் வள்ளல், சத்கதி கொடுக்கும் வள்ளல் என கூறப்படுகிறது. சத்தியுகத்தில்தான் முதலில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. இங்கு வாழ்க்கை பந்தனம் இருக்கிறது. பாபா எங்களை பந்தனத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள் என பக்தி மார்க்கத்தில் அழைக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது இல்லை. தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். அவரே உலகத்தின் வரலாறு பூகோளத்தின் சாரத்தை புரிய வைக்கிறார். அவர் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இவர் தன்னை பகவான் என கூறுவது இல்லை. நீங்கள் இப்பொழுது தேகத்திலிருந்து விடப்பட்டு ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். முழு உலகத்தையும் தனது சரீரத்தையும் கூட மறக்க வேண்டும். இவரை பகவான் என்று கூறவில்லை. இவர்களை பாப் தாதா என்றுதான் அழைக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கிறார். இது மிகவும் பதீதமான பழைய சரீரமாக இருக்கிறது. ஆனாலும் மகிமை என்பது ஒருவருக்கு மட்டும்தான். அவரிடத்தில் நினைவை ஈடுபடுத்துவதன் மூலம் தூய்மையாக ஆவீர்கள். இல்லை என்றால் ஒரு பொழுதும் தூய்மையாக ஆக முடியாது. மேலும் கடைசியில் கணக்குகளை முடித்து தண்டனை அடைந்து வீடு திரும்புவார்கள். பக்தி மார்க்கத்தில் நாமே அதுவாக ஆகிறோம் என்ற மந்திரத்தை கேட்டு வந்தீர்கள். நாம் ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவாக, பரமாத்மாவிலிருந்து ஆத்மாவாக ஆகிறோம் என்ற மந்திரம் பரமாத்மாவிடமிருந்து நமது கவனத்தை திசை திருப்புவதாகும். குழந்தைகளே, பரமாத்மாவிலிருந்து ஆத்மாவாக ஆகிறோம் என்று கூறுவது மிகவும் தவறானதாகும். இப்பொழுது குழந்தைகளுக்கு பல்வேறு குலங்களை பற்றிய ரகசியம் புரிய வைக்கப்படுகிறது. நாம் பிராமணரிலிருந்து தேவ ஆத்மாவாக ஆவதற்காக முயற்சி செய்கிறோம். பிறகு நாம் தேவ ஆத்மாவிலிருந்து சத்திரியராக ஆவோம். நாம் எவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கிறோம், எந்தெந்த குலங்களில் வருகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் இப்பொழுது பிராமணராக இருக்கிறோம். பாபாவை பிராமணர் என கூற முடியாது என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் மட்டுமே அனைத்து குலங்களிலும் வருகிறீர்கள். இப்பொழுது பிராமண தர்மத்தில் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிவ பாபா மூலமாக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். நிராகாரமான ஆத்மாக்கள் உண்மையாகவே ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் நிராகாரமான உலகத்தை சார்ந்தவர்கள். பிறகு சாக்கார உலகத்தில் வருகிறார்கள். நடிப்பதற்காக வர வேண்டியதாக இருக்கிறது. அங்கிருந்து வந்து தேவதா குலத்தில் 8 பிறவிகள் எடுக்கிறீர்கள். பிறகு சத்திரிய குலத்தில் வைஷ்ய குலத்தில் வருகின்றீர்கள். நீங்கள் இத்தனை பிறவிகள் தெய்வீக குலத்திலும் பிறகு சத்திரிய குலத்தில் இத்தனை பிறவிகள் எடுப்பதை தந்தை புரிய வைக்கிறார். இது 84 பிறவிகளின் சக்கரம். உங்களை தவிர இந்த ஞானம் வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. யார் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் மட்டுமே இங்கு வருவார்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. சிலர் ராஜா ராணியாகவும் சிலர் பிரஜையாகவும் ஆவார்கள். சூரிய வம்சத்தின் முதலாவது இரண்டாவது லக்ஷ்மி நாராயணர் என்று இவ்வாறு எட்டு வம்சங்கள் தொடரும். பிறகு சத்ரிய வம்சத்திலும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது என வம்சங்கள் தொடரும். இவை அனைத்தையும் தந்தை புரிய வைக்கிறார். ஞானக்கடல் இங்கு வரும்பொழுது பக்தி முடிவடைகிறது. இரவு முடிந்து பகல் வருகிறது. அந்த உலகத்தில் எந்த விதமான அலைக்கழிப்பும் ஏற்படாது. ஓய்வாக இருக்கும். எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பக்தி முடியும் நேரத்தில் தந்தை வருகிறார். அனைவரும் அவசியம் வீடு திரும்ப வேண்டும். பிறகு வரிசைப்படி இறங்கி வருவார்கள். கிறிஸ்து வந்தவுடன் அவருடைய தர்மத்தை சார்ந்தவர்களும் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என நீங்களே கிறிஸ்து கிறிஸ்தவ தர்மத்தின் விதையாக இருக்கிறார். இந்த தேவி தேவதா தர்மத்தின் விதையாக பரமபிதா பரமாத்மா சிவன் இருக்கிறார். உங்களுடைய தர்மத்தை பரமபிதா பரமாத்மா படைக்கிறார். உங்களை பிராமண தர்மத்தில் கொண்டு வந்தது யார்? தந்தை உங்களை தத்தெடுத்ததன் மூலம் சின்னஞ்சிறிய பிராமண தர்மம் உருவானது. பிராமண தர்மம் மிக உயர்ந்ததாக மகிமை செய்யப்பட்டு இருக்கிறது.
அதாவது விராட ரூப சித்திரத்தில் அடையாளமாக குடுமி காட்டப்பட்டிருக்கிறது. பிறகு கீழே பார்த்தால் சரீரம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இவை அனைத்தையும் தந்தை மட்டுமே வந்து புரிய வைக்கிறார். எந்த தந்தை நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ அவரே பாரதத்திற்கு நன்மை செய்கிறார். மிக அதிகமான நன்மையை குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே செய்கிறார். ஆக நீங்கள் இதன் மூலம் எப்படி நிலையிலிருந்து என்னவாக ஆகின்றீர்கள் என பாருங்கள். அதாவது நீங்கள் அமர உலகத்தில் எஜமானராக ஆகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் காம விகாரத்தின் மீது வெற்றி பெறுகிறீர்கள். அங்கு திடீர் மரணம் ஏற்படாது. இறந்து போவதற்கான விஷயமே கிடையாது. மற்றபடி உடல் என்ற சட்டையை மாற்ற வேண்டும் அல்லவா? பாம்பு எவ்வாறு ஒரு சட்டையை கழட்டிவிட்டு மற்றொன்றை எடுப்பது போல ஆகும். இங்கும் கூட நீங்கள் பழைய உடல் என்ற சட்டையை விட்டுவிட்டு புதிய உலகத்தில் புதிய உடலை அடைவீர்கள். சத்யுகமானது மலர் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. அங்கு யாரும் வேண்டாத வார்த்தைகளை பேச மாட்டார்கள். இங்கு தீய சகவாசம் இருக்கிறது. மாயையின் சகவாசம் இருப்பதால் இதன் பெயர் கொடிய நரகமாகும். பழைய இடமாகிவிட்டால் நகராட்சியை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை காலி செய்ய வைக்கின்றனர். இந்த உலகம் பழைய நிலையை அடையும் பொழுது நான் வருகிறேன் என தந்தை கூறுகிறார். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது. இப்பொழுது ராஜயோகம் கற்றுத்தரப்படுகிறது. பக்தியில் இப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அங்கு எந்த அளவு தானம் புண்ணியம் செய்கிறார்களோ அந்த அளவு அல்பகால சுகம் கிடைக்கிறது. துறவிகள் ராஜாக்களுக்கும் வைராகியத்தை ஏற்படுத்தினார்கள். அதாவது இந்த உலகத்தின் சுகம் காக்கை எச்சத்திற்கு சமமானது. இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு எல்லையற்ற வைராகியத்தை ஏற்படுத்துவதற்காக கற்றுத்தரப்படுகிறது. இந்த உலகம் பழைய உலகம். எனவே சுகமான உலகத்தை நினைவு செய்யுங்கள். பிறகு சாந்தி தாமம் சென்று இங்கு மீண்டும் வர வேண்டும். தில்வாடா ஆலயத்தில் உண்மையாகவே இந்த நேரத்திற்கான நினைவு சின்னம் உள்ளது. கீழே தபஸ்யாவில் அமர்ந்திருக்கிறார்கள். மேலே சொர்க்கம் காட்டப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தை அவ்வாறுதான் காட்ட முடியும். மனிதர்கள் இருந்தால் சொர்க்கம் சென்று விட்டதாக கூறுகிறார்கள். சொர்க்கம் மேலே இருப்பதாக புரிந்துள்ளனர். ஆனால் மேலே அவ்வாறு சொர்க்கம் இல்லை. பாரதம் சொர்க்கமாகவும் பிறகு நரகமாகவும் ஆகிறது. இந்த தில்வாடா ஆலயம் மிகச் சரியான நினைவு சின்னம் ஆலயமாகும். இந்த ஆலயம் அனைத்தும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும். சொர்க்கத்தில் பக்தி நடைபெறுவதில்லை, அங்கு மிகவும் சுகம் நிறைந்திருக்கும். இந்த அனைத்து ரகசியங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். அனைவருடைய பெயரும் மாறி வரும், ஆனால் சிவபாபாவின் பெயர் மாறுவது இல்லை. ஏனென்றால் அவருக்கென்று ஷரீரம் எதுவும் இல்லை. ஆனாலும் ஷரீரம் இல்லாமல் எவ்வாறு படிப்பிக்க முடியும்? தூண்டுதல் மூலமாக எந்த விஷயமும் ஏற்படுவது இல்லை. தூண்டுதல் என்றால் சிந்தனை என்பதாகும். மேலே இருந்து கொண்டு தூண்டுவதன் மூலம் இங்கு வந்து சேரும் என்பதற்கான விஷயமே இல்லை. எந்த குழந்தைகள் தந்தையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ, முழு நம்பிக்கை இல்லையோ, அவர்களுடைய புத்தியில் நினைவு கூட நிலையாக இருக்க முடியாது. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் யாரை நினைவு செய்வார்கள்? தந்தையின் நினைவு மூலமாகவே உங்களுடைய பாவங்கள் அழியும். பல பிறவிகளாக லிங்க ரூபத்தில் நினைவு செய்து வந்தனர். இது பரமாத்மாவின் அடையாள சின்னம் என புரிந்து வந்தனர். அவர் நிராகாரமாக இருக்கிறார், சாக்கார ரூபம் அவருக்கு கிடையாது. ஆனாலும் நான் இயற்கையை ஆதாரமாக எடுத்தாக வேண்டும் என தந்தை கூறுகிறார். இல்லையென்றால் உங்களுக்கு உலகத்தின் கால சக்கரத்தின் ரகசியத்தை எவ்வாறு புரிய வைக்க முடியும்? இதுதான் ஆன்மீக ஞானம். ஆத்மாக்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிறது. இந்த ஞானத்தை ஒரு தந்தையால் மட்டுமே கொடுக்க முடியும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நடிப்பதற்கான பங்கு கிடைத்திருக்கிறது. மறுபிறவி எடுத்தாக வேண்டும். பரம்தாமத்திற்கு இடையில் யாரும் செல்ல முடியாது. யாருக்கும் மோட்சம் கிடைக்காது. முதல் நம்பரில் முழு உலகிற்கும் எஜமானவராக ஆனவரே முதலில் 84 பிறவிகளில் சுற்றி வருகிறார். கால சக்கரத்தில் அவசியம் சுற்றி வர வேண்டும். மோட்சம் கிடைக்கும் என மனிதர்கள் புரிந்துள்ளார்கள். ஆக எத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன? இந்த உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இடையில் யாரும் திரும்பி செல்லவில்லை. 84 பிறவிகளின் கதையை தந்தை மட்டுமே கூறுகிறார். குழந்தைகள் நீங்கள் படித்து பிறருக்கு கற்பிக்க வேண்டும். இந்த ஆன்மீக ஞானம் உங்களை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. சூத்திரர்களால் தேவதைகளால் கொடுக்க முடியாது. சத்தியுகத்தில் துர்கதி என்பது இல்லை. எனவே ஞானம் கிடைப்பதற்கான அவசியம் இல்லை. சத்கதி அடைவதற்காக இந்த ஞானம் தேவைப்படுகிறது. சத்கதி கொடுக்கும் வள்ளல், காப்பாற்றக்கூடியவர் மற்றும் வழிகாட்டியாக இருப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. நினைவு யாத்திரை செய்யாமல் யாராலும் தூய்மையாக முடியாது. பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும். இதனால் பதவியும் தாழ்ந்துவிடும். அனைவருடைய கணக்கு வழக்குகளும் முடிய வேண்டும் அல்லவா? உங்களுக்கு உங்களை பற்றிய விஷயங்கள் மட்டுமே புரிய வைக்கப்படுகிறது. மற்ற தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவசியமில்லை. இந்த ஞானம் பாரதவாசிகளுக்கு மட்டுமே கிடைக்கிறது. பாரத தேசத்தில் தந்தை வந்து 3 தர்மங்களை படைக்கிறார். இப்பொழுது உங்களை சூத்ர தர்மத்திலிருந்து வெளியேற்றி உயர்ந்த குலத்திற்கு அழைத்து செல்கிறார். அதுதான் மிகவும் பதீதமான குலம். இப்பொழுது தூய்மையாக ஆக்குவதற்காக நீங்கள் பிராமணர்கள் நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்கள். இதனை ருத்ரஞான யாகம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபாபா ருத்ரன் மூலமாக இந்த யாகம் படைக்கப்பட்டது. இந்த எல்லையற்ற யாகத்தில் முழு பழைய உலகமும் அர்ப்பணமாக வேண்டும். பிறகு புதிய உலகம் படைக்கப்படும். பழைய உலகம் முடிந்துவிடும். நீங்கள் புதிய உலகத்திற்காக இந்த ஞானத்தை அடைகிறீர்கள். தேவதைகளின் நிழல் கூட இந்த பழைய உலகத்தில் ஏற்படாது. கல்பத்திற்கு முன்பாக யார் இங்கு வந்தார்களோ அவர்களே மீண்டும் இங்கு வந்து ஞானத்தை அடைவார்கள் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். வரிசைப்படியான முயற்சியின் ஆதாரத்தில் படிப்பார்கள். மனிதர்கள் இந்த உலகத்தில் அமைதியை விரும்புகிறார்கள். ஆத்மாவானது சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. மற்றபடி இந்த உலகத்தில் அமைதி எவ்வாறு ஏற்பட முடியும்? இந்த நேரம் ஒவ்வொரு வீட்டிலும்
அசாந்தி. ராவண ராஜ்யம் அல்லவா, சத்தியுகத்தில் முற்றிலும் அமைதியான ராஜ்யம் நடைபெறும். அங்கு ஒரு தர்மம் ஒரு மொழி மட்டுமே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம். இந்த பழைய உலகத்தில் இருந்து எல்லையற்ற வைராகியம் உடையவராகி தனது சரீரத்தை மறந்து இந்த பழைய உலகத்தில் இருந்து எல்லையற்ற வைராக்கியம் உடையவராகி தனது சரீரத்தை மறந்து சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். நம்பிக்கை புத்தி உடையவராகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். இரண்டாவது, நாமே அதுவாக ஆகிறோம் என்ற மந்திரத்தின் சரியான பொருளை புரிந்து கொண்டு இப்பொழுது பிராமணரிலிருந்து தேவதையாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் இதன் சரியான பொருளை புரிய வைக்க வேண்டும். வரதானம் உள்நோக்கு முகத்தின் அபியாசத்தின் மூலமாக அலௌகீக மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய எப்பொழுதும் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: குழந்தைகள், நீங்கள் எந்த அளவிற்கு உள்நோக்கு தன்மை என்ற இனிய அமைதி சுரூபத்தில் நிலைத்துக் கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு கண்களின் மொழி, பாவனையின் மொழி மற்றும் சங்கல்பத்தின் மொழியை சகஜமாக புரிந்து கொண்டே செல்வீர்கள். இந்த மூன்று விதமான மொழி ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழியாகும். இந்த அலௌகீக பாஷை மிகவும் சக்திசாலியானது. சமயப்படி இந்த மூன்று வித பாஷை மூலமாகத்தான் எளிதாக வெற்றி கிடைக்கும். எனவே இப்பொழுது ஆன்மீக மொழியின் பயிற்சியாளர் ஆகுங்கள். ஸ்லோகன்: நீங்கள் எவ்வளவு லேசாக இருக்கின்றீர்களோ பாபா உங்களை கண்களின் இமையில் வைத்து கூடவே அழைத்து செல்வார். அவ்யக்த சமிஞ்சை சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக ஆகுங்கள். இப்போதைய சமயம் உலக நன்மை செய்வதற்கான சகஜமான சாதனமாகும். தனது உயர்ந்த சங்கல்பத்தின் ஒருமுகத்தன்மையாகும். இதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டுள்ள புத்தியை ஒருமுகப்படுத்த முடியும். உலகின் அனைத்து ஆத்மாக்களும் விசேஷமாக இந்த விருப்பம் வைத்திருக்கிறார்கள். அலைந்து கொண்டுள்ள புத்தி ஒருமுகப்பட வேண்டும் மற்றும் மனம் சஞ்சல தன்மையிலிருந்து ஒருமுகப்பட்டுவிட வேண்டும். இதற்காக ஒருமுகத்தன்மை, அதாவது எப்பொழுதும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை இந்த நினைவுடன் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதற்கான விசேஷமான அபியாசம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.